எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே மறுபடியுமாக கூடி நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியான கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானித்து பந்திக்குள்ளே போகும் பொழுது நீர் தாமே எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க வேண்டும். எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னராக இருப்பீராக, எங்கள் மேல் நீர் அசைபாடுவீராக, எங்களை நிரப்புவீராக. இந்த கடைசி காலத்திலே நாங்கள் உம்முடைய மனவாட்டியாக இருக்கிறோம். உம்மை நாங்கள் நேசிக்கிறோம், உம்முடைய வார்த்தையை நேசிக்கிறோம். நாங்கள் ராப்சரை எதிர்நோக்கியிருக்கிறோம். ஒரு நாளிலே உம்மை முகமுகமாய் காண்போம் என்று அறிந்திருக்கிறோம். இப்பொழுது நீர் எங்கள் மத்தியிலே வேட்ஃபார்மாக இருக்கிறீர். ஒரு ஜனத்தை நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர். அந்த கடைசி ஆத்மா வரும்பொழுது கதவு அடைக்கப்படும், நாங்கள் உம்மை சந்திப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அந்த நாளுக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். அந்த நாள் வரைக்கும் நாங்கள் இந்த பந்தியிலே பங்கு பெற வேண்டும். எங்களுக்காக நீர் கல்வாரிலே மீட்பை சம்பாதித்தீர். நாங்கள் அதை நினைவு கூற வேண்டும். இது ஒரு கிரேட் மெமோரியலாக இருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்னதாக இந்த ரெடெம்ப்ஷனை சம்பாதித்தீர். இப்பொழுது அது எங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறது. யார் யார் மாலை தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அவர்கள் வந்து இந்த ரெடெம்ப்ஷனை பெறும்படியாக நீர் அவர்களை அழைத்து கொண்டிருக்கிறீர். கர்த்தாவே, நாங்கள் ரெடெம்ப்ஷன் பெற்ற ஜனங்களாக இருக்கிறோம், மீட்பின் ஜனங்களாக இருக்கிறோம். எங்களுக்கு நீர் உம்முடைய ஆவியை தந்திருக்கிறீர். இந்த கடைசி காலத்திலே நீர் என்ன செய்கிறீர் என்பதை காணும்படியாக எங்களுடைய மனக்கண்களை நீர் திறந்திருக்கிறீர். ஜீசஸ் அண்ட் இஸ் ப்ரோக்ராமை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். விதமான ஒரு ஜனத்தை நீர் உமக்காக வைத்திருக்கிறீர். உலகம் அதை அறியவில்லை, சாபனங்கள் அதை அறியவில்லை. அவங்களுடைய கண்களுக்கு இது மறைவாக இருக்கிறது. அவங்க தங்களுடைய ஓன் ப்ரோக்ராமில் இருக்கிறார்கள். அது முடிவு மரண வழிகள் என்று அறிந்திருக்கிறோம். நாங்கள் தேவனுடைய வழியில் இருக்கிறோம், காட்ஸ் பிளானில் இருக்கிறோம். நாங்கள் அந்த நாள் வரைக்கும் நாங்கள் இந்த பந்தியை அனுசரிக்க வேண்டும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். விசுவாசத்தோடு நாங்கள் இதில் பங்கு பெறும் பொழுது கல்வாரியில் சம்பாதித்த அந்த மீட்பின் ஆசீர்வாதத்தை இந்த பந்தியின் மூலமாக எங்களுக்கு கட்டளையிடுகிறீர். உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு ஜெபத்தோடு இதில் பங்கு பெற நீர் தாமே ஆயத்தப்படுத்தும். எங்களால் நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி மாலை உண்டாயிருக்கு. எங்களை பசுத்தப்படுத்தும், இந்த பந்திக்கு ஆயத்தப்படுத்தும். சிறிது நேரம் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது இந்த வார்த்தை எங்களை ஆயத்தப்படுத்தட்டும். கவனமாக உம்முடைய வார்த்தையை கவனிக்க உதவி செய்யும். தாமைத்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பீராக. எங்கள் மத்தியிலே நீர் மைமைப்படுவீராக. இந்த ஆராதனை முழுவதுமாக நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ராபோஜன ஆராதனைக்கு நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53:1-5 வசனங்களை வாசிக்கலாம்.
எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கலையை போலவும் வறண்ட நிறத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்.
சரி, போதும். இந்த வசனங்களிலே வேசாய தீர்க்கதரிசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்விதமாக சிலுவையிலே நமக்காக மரிப்பார் என்பதை முன்னக்கூட்டியே 712 வருஷத்துக்கு முன்னதாகவே தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 712 வருஷத்துக்கு முன்னதாக அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து ஒரு அதிகாரம் முழுசுமாக எழுதியிருக்கிறார். யூதர்கள் கையிலே இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இருந்தாலும், அவள் இதை பல முறை படித்தாலும், அவங்களுடைய கண்களுக்கு முன்பதாகவே இயேசு தோன்றியிருக்கிறார். அவங்க கண்களுக்கு முன்னதாகவே அவர் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். சிலுவை மரணத்தை அவங்களே நிறைவேற்றியிருக்கிறாங்க. தங்களுடைய மேசியாவை அவர்களே கொலை செய்திருக்கிறார்கள். இந்த வேத வாக்கியம் அவங்களுடைய கண்களுக்கு முன்பாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களோ அதை அறியாமல் போனார்கள். அதே மாதிரி தான் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள், சுவாபன கிறிஸ்தவர்கள், ப்ரோட்டஸ்டன்ட், பெந்தேகோஸே, ரோமன் கத்தோலிக்க மார்க்கம், அதனால் ரோமன் ரெண்டு பிரிவு தான், ரோமன் கத்தோலிக்கு ப்ரோட்டஸ்டன்ட், சிஎஸ்ஏ பெந்தேகோஸ்லாம் ப்ரோட்டஸ்டன்ட். அதனால் பைபிள் அவங்கள வந்து ஹோர் அண்ட் ஹேர்லெட்ஸ்ன்னு எழுதியிருக்கு. ஹோர் என்றால் மகாவேசி, அதுதான் ரோமன் கத்தோலிக்க மார்க்கம். வெளிப்படுத்தல் 17 அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன், வேசிகளுடைய தாய் என்று சொல்லும் பொழுது மதர் ஆஃப் ஹேர்லெட்ஸ், அவள் மதராக இருக்கிறாள். மற்றவங்க வந்து மற்ற சபைகள், ப்ரோட்டஸ்டன்ட் அண்ட் பெந்தேகோஸ் சபைகள் ஹேர்லெட்ஸாக இருக்கிறது. அதனால் அந்த ஹேர்லெட்ஸு, இப்போ அந்த சிஎஸ்ஏ பெந்தேகோஸ் சபைகள் வந்து ஹேர்லெட்ஸ் என்று பைபிளில் அழைக்கப்படுகிறது. வெளிப்படுத்தல் 17:5 அழைக்கப்படுகிறது. ஆனால் அவங்களுக்கு ஹேர்லெட் என்கிறது தெரியல. அவங்களுக்கு அவங்க தெரிஞ்சிருந்தால் அவங்க அங்கே போகமாட்டாங்க, அந்த சிஎஸ்ஏ பெந்தேகோஸ் சபைக்கு போக மாட்டாங்க. வேசிகளுடைய குமாரத்திகள் என்று எழுதப்பட்டிருக்கு. கத்தோலிக்க மார்க்கம் வந்து பைபிளில் வந்து அவள் மகாவேசி, கிரேட் ஹோர் என்று அழைக்கப்படுகிறது. அவங்களுக்கு அது தெரியாது. ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம அவங்க கூட சேர்றது இல்லை. நம்ம வந்து பிரைடு, மணவாட்டி என்று அழைக்கப்படுகிறோம். இல்லை, மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். நம்ம 21 அதிகாரத்திலையும் நம்ம வாசிக்கிறோம். நம்ம பிரைடு என்று அழைக்கப்படுகிறோம். அதனால் நம்ம எப்படி அழைக்கப்படுகிறோம், நம்ம எங்கே பைபிளில் இருக்கிறோம் அதை நம்ம தெரிஞ்சு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்க அதை தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதே போல் தான் யூதர்கள் வந்து இதை மேசியாவுக்காக காத்திருக்கிறார்கள். மேசியா வந்திருக்கிறார், தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. ஏசாயா 53 அதிகாரத்தில் அவங்களே அவரை சிலுவையில் அறையிறாங்க. அவர் யார் என்று அறியாமல் இருக்கு. அதே தான் இப்போவும் ரிப்பீட் ஆகிருக்கு. அது ஒரு பேட்டர்னாக இருக்கிறது. இப்பொழுது அந்த பேட்டர்னை வந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு சௌந்தரியமும் இல்லை. 2 வசனத்தில் வாசிக்கிறோம், அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. He had no form nor comeliness, and when we shall see him, there is no beauty that we should desire him. அவரை நாம் பார்க்கும் பொழுது அவருக்கு விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது. There is no beauty that we should desire him. அவரை விரும்பும்படியான அழகு அவரிடத்தில் இல்லை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஆனால் உன்னத பாட்டில் என் நேசர் அவர் முற்றிலும் அழகானவர், அவர் வெண்மையும் சிவப்புமானவர், இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை என்று நம்ம பாட்டு பாடுகிறோம். ஆனால் இந்த இடத்துல அந்த சிலுவை காட்சி வரும்பொழுது நாம் அந்த அவர் அழகு இல்லாதவராக இருக்கிறார். அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. நம்ம பார்க்கும் பொழுது அவர் விரும்பத்தக்கப்படவராக இல்லை. அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். இஸ் டெஸ்பைஸ்ட் அண்ட் ரிஜெக்டட் ஆஃப் மென், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர், துக்க நிறைந்தவர், எ மேன் ஆஃப் சாரோ, பாடு அணிவிக்கிறாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். He was despised and we esteemed him not. அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். 4:5 வாசிக்கும் பொழுது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். கல்வாரியிலே நம்முடைய பாடுகள், நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் சுமந்தார். Surely he hath borne our griefs and carried our sorrows, yet we did esteem him. நாம் அவரை என்ன நினைத்தோம் என்றால், ஸ்ட்ரைக்கன், ஸ்மீட்டன் ஆஃப் காட் அண்ட் அஃப்ளிக்டட், தேவனால் அவர் அடிக்கப்பட்டார், சிறுமைப்பட்டார் என்று எண்ணினோம். அவர் அப்படி அல்ல. நம்முடைய நீர்தலினித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமத்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகும், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கு. பை ஹீ ஸ்டைப்ஸ் வை வேர் ஹீல்ட் என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசு மரித்தார், 5 காயங்களை உடையவராக இருந்தார். இந்த கையில் ஒரு பெரிய ஆணி அடிச்சிருக்கிறாங்க, இந்த கையில் ஆணி அடிச்சிருக்கிறாங்க. அவர் விலாவிலே குத்தப்பட்டிருக்கிறார். 2 காலையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஒரு பயங்கரமான பெரிய ஆணியை வச்சு அடிக்கிறாங்க. அதனால் 5 காயங்கள் அவருக்கு ஏற்பட்டிருக்குது. அவர் வாரினால் அடிக்கப்பட்டிருப்பார் என்றால் சதையெல்லாம் அது பிடுங்கி விட்டது, முதுகில் இருந்த சதையெல்லாம் பிடுங்கி விட்டது. அதுவும் காயந்தான், உடம்பு ஃபுல்லாக காயம். தலையில் முள்முடி சூட்டப்பட்டிருக்கென்றால் அங்கே கோலை வச்சு அடிக்கும் பொழுது அந்த முள் தலைக்குள்ளே இறங்குது. அப்போ எவ்வளோ காயப்பட்டிருக்கிறார், உடம்பு முழுசுமே காயம். இவ்வளோ காயப்பட்டால் ஆறுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆறுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், எத்தனை மாதம் ஆகும்? ஒரு மனுஷனுக்கு அவ்வளோ காயங்கள் ஏற்பட்டால் ஆடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? நான் அதை யோசித்து பார்த்தேன். இது என்னுடைய மனசில் வந்த ஒரு ஐடியா, அது எப்படி டேலி ஆகுதுன்னு எனக்கு புரியலை. என் மனசில் வந்த ஐடியா, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோன்னு சொல்கிறோமே அது என்ன அர்த்தம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது என் மனசில் வந்த ஐடியா. அதனால் நான் என்ன யோசிக்கிறேன்னா, நமக்கு ஒரு சின்ன காயம் வந்தால் அது ஆடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அவருக்கு இவ்வளோ பெரிய காயம் வந்திருக்கு, விலாவிலே குத்தப்பட்டிருக்கிறார், இரத்தமும் ஜலமும் வந்தது என்று சொல்லும் பொழுது எவ்வளோ காயம், ஆறுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், அது தழும்பு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், ஆறி அதுக்கு பிறகு தழும்பு வரும். அப்போந்தான் வந்து இந்த தழும்பு வந்த பிறகு அது முற்றிலும் சுகமாயிட்டுன்னு அர்த்தம். ஆனால் 3 days எல்லாமே ஆயிட்டு மறித்து அடக்கம் பண்ணப்படுகிறார். 3rd day உயிர்த்தெழும் பொழுது எந்த காயமும் இல்லை, தழும்பு தான் இருக்குது. 3 days எல்லா காயமும் சோமாயிடுச்சு. எப்படி சோமாயிடுச்சு? அதான் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய தழும்புகளால் குணமாக. அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை, இந்த பவர் ஆஃப் ரெசரக்ஷன் அவருடைய சரீரத்தில் வரும் பொழுது அந்த பவர் ஆஃப் ரெசரக்ஷன் என்ன செய்தது என்றால் அவருடைய காயங்கள் எல்லாமே ஆறிப்போச்சு. within 3 days அவருடைய காயங்கள் வந்து எல்லாமே, ஒரு பெயின் அவருக்கு இல்லை, ஆனால் தழும்பு தான் இருக்குது. இதுக்காகத்தான் அது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று எழுதியிருக்கிறோ என்று நான் வந்து அவிதமாக கெஸ் பண்ணுகிறேன். அதனால் இப்போ கர்த்தர் கல்வாரியிலே நம்ம சுகத்தை சம்பாதித்திருக்காரு. அடையாளம் என்ன? அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அந்த குயிக்கனிங் பவர் உங்களுக்கு வரும் பொழுது, நீங்கள் அதை பிலீவ் பண்ணும் பொழுது, அந்த குயிக்கனிங் பவர் உங்களோட பாடியில் வரும் பொழுது உங்களுடைய வியாதி டக்குன்னு சோமாயிருது. அது ரொம்ப நாளாக அது காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அனுஜா கல்வாரியிலே சுகத்தை சம்பாதித்திருக்கிறார். அவருக்கு எப்படி அந்த ஹீலிங் வந்தது, அந்த பவர் ஆஃப் ரெசரக்ஷன், அந்த ஹீலிங் பவர் வந்து அவருடைய சரீரத்தில் வந்தது போல உங்களுக்கும் அதே வல்லமை வரும் பொழுது உங்களுடைய இதை அனுஜன் நோய்கள் அங்கே சுகமாகிறது, உங்களுடைய அனுஜென்றால் காயங்கள் அங்கே சுகமாகிறது. அதான் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று எழுதியிருக்கிறார். அந்த குயிக்கனிங் பவர் வரும் பொழுது எல்லாமே சரியாக போச்சு, அந்த ஹீலிங் வந்தது. அவருடைய பாடியில் ஹீலிங் வந்தது, அதே போல் உங்கள் பாடியிலே ஹீலிங் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அந்த குயிக்கனிங் பவர் அவரை உயிர்த்தெழுந்த, அவருடைய சரீரத்தை உயிர்த்தெழ செய்த அதே பவர், அதை Romans 8:11 வாசிக்கிறோம். அதே வல்லமையானது உங்களுடைய சரீரத்தை அது தொடும் பொழுது அவருக்கு எப்படி அந்த ஹீலிங் வந்ததோ அதே போல் உங்களுக்கு அந்த ஹீலிங் வருது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமீன். அவரை பார்க்கும் பொழுது நாம் விரும்பத்தக்க ரூபம் இல்லை, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம். ஏனென்றால் நமக்காக அவர் பாடுபட்டார், துக்க நிறைந்தவராக சிலுவை மரணத்தை, அந்த காயங்களை, அந்த உடல் சரீரம் முழுசும் அவருக்கு காயங்கள். வாரினால் அடிக்கப்படும் பொழுது அதில் இரும்பு குண்டு அதில் கட்டியிருக்கிறாங்க, எலும்பு துண்டு கட்டியிருக்காங்க. அதை வச்சு அடிக்கும் பொழுது சதையை பிச்சுக்கிட்டு வரும். 40 feet நான் வந்து 5 times அடிக்கப்பட்டேன் பவுல் சொல்லுவார். அதனால் இயேசு கிறிஸ்துவை அவ்விதமாக அடிக்கும் பொழுது அவருடைய சரீரம் முழுசுமே காயம், எல்லாமே சுகமாயிடுச்சு. அதனால் அந்த குயிக்கனிங் பவர் வரும் பொழுது எல்லாமே சரியாயிருது. உங்களுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுகிறது, உங்களுடைய பாடி ஹீலிங் கிடைக்கிறது. கல்வாரியில் அதை சம்பாதிக்கும் பொழுது அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு சௌந்தரியம் இல்லை. நமக்கு ரெடெம்ஷன், நமக்கு ஹீலிங் சம்பாதிப்பதற்காக அவர் அழகை இழந்தார், தன்னுடைய இதை அவர் புறக்கணிக்கப்பட்டார், அவர் துக்க நிறைந்தவராக இருந்தார், நம்முடைய மீறுதல் அவர் காயப்பட்டது, நம்முடைய அக்கிரமத்தை அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கினார், தேவனோடு சமாதானம் செய்ய வைத்தார், நமக்கும் தேவனுக்கும் ஒரு அக்சஸ், ஒரு தொடர்பை அவர் ஏற்படுத்தினார். இதோ நம்முடைய சரீரத்துக்கு சுகத்தையும் அவர் சம்பாதித்தார். ஹல்லேலூயா. அவருடைய தழும் அதை போல விசுவாசத்தோடு கூட நீங்கள் இதில் பங்கு பெற்றால் உங்களுக்கு சுகமாக்குதல் இந்த பந்தி மூலமாக வருகிறது. உங்களுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட் இந்த பந்தியில் கேட்கப்படுது. நீங்கள் ஜபத்தோடு ஆண்டவரே எனக்காக நீ கல்வாரியில் எல்லாத்தையும் செய்தி, இப்பொழுது என் வாழ்க்கையில் விதமான ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது, தேவை இருக்கிறது, என் வாழ்க்கையில் விதமான ஒரு என் பாடியில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது, எனக்கு இந்த பந்தியை எடுக்கும் பொழுது சுகத்தை தருவீராக. அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை என்னுடைய பாடி உயிர்ப்பிக்கட்டும், எனக்கு நீர் உதவி செய்வீராக என்று சொல்லி நீங்கள் வந்து விசுவாசத்தோடு இந்த பந்தியில் பங்கு பெற்றால் இந்த பந்தி உங்களுக்கு குணமாக்குதலை கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவர் எனக்காக அழகை இழந்தார், அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை, நான் பார்க்கும் பொழுது விரும்பப்படத்தக்க ரூபம் ஒரு அட்ராக்டிவாக இல்லை, அவள் துக்க நிறைந்தவராக அந்த காட்சியிலே அவர் அப்படி காணப்படுகிறார். அதனால் பிரதர் பென்காம் ஒரு ஸ்டோரி சொல்லுகிறார். 56வது வருஷம் 7வது மாதம் 26வது தேதி லவ் என்ற செய்தியிலே சொல்லுகிறார். இன்றைக்கி கொடுக்குற செய்தி வந்து காட்ஸ் லவ். அதனால் நீங்கள் அந்த ஸ்டோரியை கொஞ்சம் கவனிக்கும்படியாக கேட்குறேன். 21வது பேராகிராஃபில் சொல்லுகிறார், ஹியர் சம்டைம்ஸ் அகோ எ லிட்டில் ஸ்டோரி வாஸ் டோல்ட் மீ ஆஃப் எ மதர். ஒரு தாய் வந்து அவங்களுக்கு அந்த ஸ்டோரி டோல்ட் மீ ஆஃப் எ மதர், ஒரு அம்மாவை குறித்து அந்த ஸ்டோரி சொல்லப்பட்டது. அண்ட் எ யங் கேர்ள் ஹேட் பீன் அவே டு காலேஜ், ஒரு வாலிப பெண் காலேஜுக்கு போகிறாள், வீட்டை விட்டு ரொம்ப தூரத்தில் அவள் காலேஜ் படிக்கிறாள், தங்கி இருந்து படிக்கிறாள், ஒரு 5-6 வருஷம் கோர்ஸ் படிக்கிறாள், 5-6 வருஷம் கோர்ஸ் படித்து இப்பொழுது வீட்டுக்கு திரும்பி வர்றார். ஆன் த ரோட் பேக் ஷீ ப்ராட் எ யங் கேர்ள் ஹோம் வித் ஹர், அவள் கூட அவள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வர்றான். அப்படி வரும்பொழுது அந்த கேர்ள் வந்து ரொம்ப மாடர்ன் கேர்ளாக இருக்கிறான், அவள் ட்ரெஸ்ஸு, அவள் நட உட பாவனெல்லாம் ரொம்ப ஸ்டைல், மாடர்ன் கேர்ள், ஒரு மாடர்ன் கேர்ள் அவளுடைய ஃப்ரெண்டாக இருக்கிறாள். அந்த மாடர்ன் கேர்ளை கூட்டிக்கிட்டு வரா, ஹர் மதர் வாஸ் அவுட் டு மீட் ஹர், ட்ரெயினில் வர்ற எல்லாம் அவங்க அம்மா வந்து அந்த அவனுடைய மகளை சந்திக்கும்படியாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறாங்க. அண்ட் ஸோ வென் த யங் லேடி லுக்ட் அரவுண்ட் அண்ட் சீன் த மதர், த யங் லேடி தட் வாஸ் வித் ஹர் செட், ஓ ஹூ இஸ் தட் ஓல்டு ஹேக். அதனால் அங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு மகளை பார்க்கறதுக்காக, மகளை சந்திப்பதுக்காக தாய் வரும் பொழுது அப்பொழுது அந்த ஃப்ரெண்டு சொல்கிறா, அந்த ஓல்ட் லேடி யார், ஓல்டு ஹேக், ஆனால் வித்தியாசமான ரூபத்தை உடைய ஒரு வயசான பெண்ணுன்னு அர்த்தம். ஹூ இஸ் தட் ஓல்டு ஹேக், பிகாஸ் ஷீ வாஸ் ஆல் ஸ்கேர்ட் அப், த யங் லேடி தட் ஹேட் பீன் அவே ஷீ வாஸ் அசேம்ட் டு சே இட் வாஸ் இயர் மேதர், அது வந்து என்னுடைய அம்மாதானி சொல்கிறதுக்கு இவளுக்கு வெக்கமாக இருக்கு. ஏன்னா அவள் சொல்கிறா பரியாசமாக சொல்கிறா, அந்த ஓல் லேடி அந்த யார் அது, ரொம்ப விகாரமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நல்லா, அது எங்கள் அம்மாதானி சொல்கிறதுக்கு இவளுக்கு வெக்கமாக இருந்துச்சான். பிகாஸ் ஹர் லிட்டில் ஸ்டைல்டு ஃப்ரெண்டு, செல்ஃப் ஸ்டைல்டு ஃப்ரெண்டு, ஸ்டைல் ஃப்ரெண்டு, பொதுவாக வாலிய பெண்கள் ஸ்டைலாக இருப்பாங்க, ஸ்டைலாக இருப்பது தப்பு இல்லை, நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணி நல்ல மாதிரி இருந்தால், தகுதியான வசரத்தை கொடுத்தா அழகாக தான் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு என்ன புத்தி வரும்னா, அலங்கோலமாக ட்ரெஸ் பண்ணால் அழகாக இருப்பாங்க அப்படின்னு இவங்க சுய புத்தி. இது எல்லோரும் அப்படின்னா பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இது இவங்களுக்குள்ளே இருக்கிற மனசில் இருக்கிற தீய சுபாவம், பிசாசினுடைய சுபாவம். நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணி ஜம்முன்னு இருந்தால் அழகாக தான் இருக்கும், எல்லோரும் அழகாக தான் இருக்கணும், நல்லா தான் இருக்கணும், பைபிள் நமக்கு அப்படி தான் சொல்லுதே ஒழிய நம்ம அசிங்கமாக அலங்கோலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலை. ஆனால் வித்தியாசமான ஸ்டைல் நமக்கு தேவையில்லை. ஆனால் இந்த பெண் வித்தியாசமாக இருக்கிறது. அதனால் அவள் என்ன சொல்கிற, அந்த ஓல்டு ஹேக் யாருன்னு கேட்கும் பொழுது இந்த பெண்ணுக்கு என்னஜி ரொம்ப வெக்கமாகி போச்சு. தன்னுடைய அம்மானு சொல்ல மனசு இல்லை. ஷீ வாஸ் அசேம்ட் ஆஃப் ஹர் அக்லி லுக்கிங் மதர். அவங்களுடைய அம்மா வந்து ரொம்ப அக்லியாக இருக்கிறாங்க. அவளுடைய ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு மத்தியில், அந்த காலேஜ் ஃப்ரெண்டு மத்தியில் தன்னுடைய அம்மா தான் சொல்லதுக்கு அவளுக்கு மனசு வரல. அங்கே ஒரு கண்டக்டர் இருக்கிறார், ட்ரெயின் கண்டக்டர். அவருக்கு இந்த குடும்பத்தை பற்றி தெரியும், எல்லாமே நல்லா தெரியும். கண்டக்டர் தட் வாஸ் ஸ்டாண்டிங். இந்த பெண் வந்து அவங்க அம்மா வந்து பக்கத்தில் வரும் பொழுது இது விலகி போகுது. அது அவங்க அம்மா எட்டி பார்க்காம விலகி போகுது. ஏன்னா ஃப்ரெண்டு மத்தியில் அப்படி சொல்லக்கு வெக்கமாக இருக்குது. மேரி வாட்ஸ் தட் யூ ஆக்ட் லைக் தட், அந்த அண்ட கண்டக்டர் ஏன் நீ இப்படி நடந்து கொள்ற, வாட் ஹேப்பன் டு யூ சின்ஸ் யூ ஹேவ் பீன் அவே, நீ ஊரை விட்டு போன பிறகு உனக்கு என்ன நடந்துச்சு. He said to the girl that was with her, no doubt but what you are looking at that ugly mother of her. அவங்களுடைய அம்மா வந்து ரொம்ப அக்லியாக இருக்கிறாங்க. She said, I have seen, the conductor said, I have seen the day when she was twice as beauty as her daughter will ever be. அந்த கண்டக்டர் சொல்கிறாரு, உன்னை விட உங்கள் அம்மா ரெண்டு மடங்கு அழகாக இருந்தாங்க. நான் பார்த்துருக்கேன், உங்கள் அம்மா வந்து உன்னை விட ரெண்டு மடங்கு அழகாக இருந்தாங்க. ஐ ஹேப்பன் டு லீவ் இன் த நெய்பர்ஹுட், நான் உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் வாழ்கிறேன். This girl was a baby upstairs. இந்த குழந்தை வந்து மாடியில் இருக்கிறது. Her mother was in the backyard washing. அவங்க அம்மா வந்து துணி துவச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, வீட்டுக்கு பின்புறத்தில் துணி துவச்சி கொண்டிருக்காங்க. திடீர்னு அந்த மாடியில் தீப்பிடிச்சு விட்டது. All of a sudden the fire engines run up. உடனே ஃபயர் இன்ஜின் வந்தது. Come to find the house was on fire. அங்கே தீப்பிடிச்சது, அங்கே அறிவிப்பு, அங்கே யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. உடனே ஃபயர் இன்ஜின் வருது. அந்த ஃபயர் இன்ஜின் வரும் பொழுது அவங்க வந்து மேலே போயிட்டு அந்த குழந்தைய காப்பாற்றலான்னு சொல்லி அவங்க பிரயாசப்படும் பொழுது தீ வந்து ஓவராக இருக்கிறது. அப்படி ஓவராக இருக்கும் பொழுது இந்த ஃபயர் இன்ஜின்காரங்க வந்து மேலே போகிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா தீ வந்து அவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது. And the mother ran inside. அந்த தீக்குள்ள அந்த அம்மா ஓடுறாங்க. Ran straight through the door into all the flames. அந்த தீக்குள்ள அவங்க ஸ்டேர் கேஸ் வழியாக படிக்கட்டில் ஏறி போகிறாங்க. All the firemen tried to hold and pull her back. Don't go in there. அந்த ஃபயர்மேன் என்ன சொல்கிறாங்க, நீ போவாத. எவ்வளவோ அவளை ஸ்டாப் பண்ணி பார்த்துக்காலும் முடியல. And her whole face was disfigured and burnt and scarred. அவளுடைய முகமெல்லாம் கருகி போச்சு, அதெல்லாமே காயப்பட்டு போச்சு. She came back out and she covered up the girl. அந்த குழந்தைய அவ துணியை வச்சு மூடி அதுக்கு எந்த சேதமும் ஏற்படாமல் கொண்டு வந்துட்டாள். And your mother disfigured herself that could have your beauty today. நீ இன்னைக்கு அழகாக இருக்கிறா, காரணம் என்ன, உங்கள் அம்மா வந்து உன்னை விதமாக பாதுகாத்தாங்க. நீ அதை குறித்து வெக்கப்படுறா, நீ உங்கள் அம்மாவை குறித்து ப்ரௌடாக நினைக்கணும். என் அம்மா என் மேலே இவ்வளோ அன்பு கூர்ந்து தன்னுடைய உயிரையும் தியாகம் வைத்து, அந்த ஃபயர்மேன் கூட போக மாட்டேன்ட்டாங்க, எவ்வளோ ஸ்டாப் பண்ணாலும் அவள் வந்து அப்படி போனாள். த மதர் ரேன் த்ரூ தோஸ் பிளேசஸ் அந்த தீ மத்தியில் அவள் போனாள். ஏ பியூட்டிஃபுல் உமன் ரன் த்ரூ த பிளேஸ் அண்ட் கிராப்டு த பேபி. அந்த தீ சுடருக்கு மத்தியில் போயிட்டு அந்த குழந்தையை காப்பாற்றுறா. அண்ட் ஜெர்க்டு ஹர் கிளாத்தஸ் ஃப்ரம் ஹர் பாடி, ரேப்டு த பேபி ஃபேஸ். அந்த முகத்தில் எந்த தீயும் வளாத எப்படி பாதுகாத்து அந்த வந்து என்ன செஞ்சாங்க, அதை அந்த குழந்தைய காப்பாற்றினாங்க. அதனால் வாட் மெய்டு ஹர் அக்லி, அதனால தான் அவங்க அழகை இழந்து போயிட்டாங்க, அக்லியாக இருக்கிறாங்க. இச்சோர் த மீட் ஃப்ரம் ஹெர் ஃபேஸ், அவனுடைய முகத்தில் இருந்த சதையெல்லாம் அது பிச்சு விட்டது. ஆல் பென்ட் ஓவர் வேர் த ஃபயர் ஹேட் ட்ராட் ஹெர் டவுன், அவளை வந்து அந்த தீயானது அதிகமாக பாதித்து விட்டது. அதனால் அவங்க அழகை இழந்து போயிட்டாங்க, அக்லியாக மாறிட்டாங்க. ஸோ யூ குட் பி பிரட்டி, நீ அழகாக இருக்கும்படியாக அவங்க அக்லியாக மாறினாங்க. நீ வந்து அதை குறித்து வந்து ப்ரௌடாக நினைக்கணும். எங்கள் அம்மா என் மேலே இவ்வளோ அன்பு கூர்ந்து அவங்க வந்து எனக்காக உயிரையே தியாகம் பண்ணி அவங்க போனாங்க. அதனால் நான் எங்கள் அம்மாவை ரொம்ப நேசிக்கிறேன். அது எங்கள் அம்மானி நீ தைரியமாக அறிக்கை பண்ணியிருக்கணும். இவ்வளோ அன்பு காமிச்சாங்க. நீ அதை ஒரு டெஸ்டிமோனியாக சொல்லணும். அது என்ன ஒரு அன்பு, டிவைன் லவ். ஹல்லேலூயா. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நமக்காக பாடு நிறைந்தவர், துக்கம் நிறைந்தவர், அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை நம்முடைய மீதுன்னு தான். அது என்னது? காட்ஸ் லவ். ஹல்லேலூயா. அதனால் என்ன ஸ்தாபனத்துக்காரங்க என்ன சொல்கிறாங்க, தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார், அவர் தான் பிதா. அவர் என்ன செய்தார்? நம்மை நேசித்ததுனால, உங்களையும் என்னையும் நேசித்ததுனால அவருக்கு ஒரே ஒரு மகன், ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து. அவரை போயிட்டு நீ ஜனங்களுக்காக மரிக்க வேண்டும். அதனால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார், அவர் நமக்காக மரித்தார். எவ்வளோ பெரிய அன்பு பாருங்க. சாவன பிரசங்கம் அது எப்படி டேலியாவதுன்னு பாருங்க. கடவுளுக்கு ஒரே ஒரு மகன் உண்டாம், அந்த மகன் தான் இயேசு கிறிஸ்துவான். அதனால் அவர் நம்ம நேசித்ததுனால நம்ம பாவத்துக்காக மரிப்பதற்காக நீ ஒரே மகனை நமக்காக சிலுவையில் மரிக்க வைத்தார். அது பாருங்க எவ்வளோ பெரிய அன்பு. அது பெரிய அன்பா? இதோ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நமக்காக குமாரனாக வந்து, அல்ல மனுஷனாக வந்து கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவத்தண்டனை மரணம் அதை அவர் எடுத்துக்கொண்டு நமக்காக மரித்தாருங்கிறது எது பெரிய அன்பு? கரண்டு அதில் வருதா வரலையானே என் மகனை பார்த்து அதில் கை வச்சு பாருடா ஷாக் அடிக்கான்னு பாருன்னா அது அன்பா? அல்லது நானே கை வச்சு பார்க்குறதா? அது அன்பா? நான் சாகக்கூடாது மகன் செத்தா பரவாயில்லன்னா அது அன்பா? எப்படி பாருங்கள் சாபன உபதேசம் அது எங்கே மேட்ச் ஆகும்? அது அன்பா? அது மகனை போய் நீ சாவுங்கிறது, நான் சாகிறது எது? நானே சாகணும். அதுதான் டிவைன் லவ். ஹல்லேலூயா. அது குமாரன் என்று அழைக்கப்பட்டார். கடவுளுக்கு மகன் உண்டா? நம்மளை போல பிள்ளைக்குட்டி அவருக்கு உண்டா? அவர் தாயின் தப்பன வம்சம் வராது. அது வந்து எப்படி எழுதியிருக்கு? ஒரு பேரபிளாக எழுதியிருக்குது. அதனுடைய ரெவலேஷன் உனக்கு தெரியலை. ஒன்காடை பற்றிய ரெவலேஷன் இல்லை. உலகமே திருத்துவத்தில் இருக்கு. அத்தனை பேரும் திருத்துவத்தில் இருக்காங்க. என்னை சந்திக்க வந்த ஊழியக்காரர் சொன்ன, நீங்கள் டிர்னிட்டியிலே இருக்கீங்க, பைபிளில் இல்லாத உபதேசம். எல்லாருமே டிர்னிட்டி. அத்தனை ஊழியக்காரங்களும் யூடியூப்பில் இருக்க அத்தனை ஊழியக்காரங்களும் டிர்னிட்டிக்காரங்க. அவங்க பிரசங்கத்தை போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையான அன்பா? நானே மனுஷனாக வந்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் ஒன் காட் மேனிஃபெஸ்டட் இன் ஃப்ளஷ் அண்ட் டைடு ஃபார் அவர் சின்ஸ். அவர் நம்முடைய நோய்களையும் நம்முடைய பலவீனங்களையும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நாம நீதியை அடையும் தக்கதாக அவர் நமக்காக பாவமானார். ஹல்லேலூயா. எப்படி எது உண்மை? அதனால தான் நம்ம அந்த உபதேசங்களை விரும்புறதில்லை. அந்த சாபன உபதேசங்களை புறக்கணிக்கிறோம். அது பைபிள் படி சரி கிடையாது. அது உண்மையான அன்பு கிடையாது. காட் மேனிஃபெஸ்டட் இன் ஃப்ளஷ், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் குமாரனை அனுப்பினார்னா அவருக்கு எங்கே மகன் உண்டு? மகன் இருந்தால் அவர் கடவுள் கிடையாதே. கடவுளுக்கு ஒரே ஒரு மகன் இருந்துச்சுன்னா அவர் கடவுள் கிடையாதே. கடவுள் தாய் தப்பம் இருக்கக்கூடாது. அவருக்கு வம்ச வரலாறு இருக்கக்கூடாது. அநாதி தேவன். ஹல்லேலூயா. பாருங்கள் அவங்களுக்கு என்ன படிச்சிருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு ஜென்ரல் நாலேஜ் கூட இல்லை. அந்த கிறிஸ்தவனுக்கு ஒரு ஜென்ரல் நாலேஜ் கூட இல்லை. அவங்க எப்படி ஆண்டவர் அவங்கள பல்லவத்தில் ஏற்றுக்கிடுவார்? அறியாமையின் காலத்தில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுது முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு சாக்கு போக்கு சொல்ல முடியாது. அதனால் அவர் எதுக்காக மரித்தார்? He died to share this life with us. அவர் மரித்தால் தான் அந்த அவருடைய லைஃபை ஷேர் பண்ண முடியும். இரத்தமானது சிந்தப்படும் பொழுது இரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் நம்ம மேலே வரணும்னா அது வந்து அந்த பிளட் அந்த பிரேக் ஆக வேண்டும். இரத்தமானது அங்கே சிந்தப்பட வேண்டும், இரத்தமானது உடைக்கப்பட வேண்டும். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. லேவிய ராகம் 17:11 வாசிக்கிறோம், He died to share this life with us. அவருடைய ஜீவனை நமக்கு பகிர்ந்து கொள்வதற்காக. பரிசுத்தாவி என்றால் God's own life. தேவனுடைய சொந்த ஜீவனை பெறுகிறோம், அவருடைய இரத்தத்தில் இருந்த ஜீவனை நம்ம பெறுகிறோம். அப்பொழுது நம்ம எட்டர்னல் லைஃப் பெற்றிருக்கிறோம். இதோ நமக்கு மரணம் இல்லை, நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. அவர் நம்ம அந்த ஜீவனை பெறும்படியாக கல்வாரியிலே மரித்தார். அந்த ஜீவனானது 120 மேல பெந்தகோச நாளிலே வந்தது. அந்த இரத்தத்தில் இருந்த ஜீவன், காட்ஸ் ஓன் லைஃப், அது வந்து அந்த பெந்தகோச நாளிலே 120 மேல வந்தது. இன்றைக்கு நம்ம மேல அதே ஜீவன் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் டோக்கன். The token is the life of God, life of Jesus. கழுத்தில் தாலி போடுறது, கையில் மோதிரம் போடுறது, அதுதான் டோக்கனுங்க. அப்படியாப்பட்டவங்கள பாருங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்கள், அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அவங்க லைஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒருத்தர் டோக்கன் போட்டிருக்கார், ரொம்ப அதிகமாக தெரிஞ்ச மாதிரி பிரசங்கம் பண்ணுறார். ஆனால் அவருடைய பிரசங்கம் பண்ணுற பாணி, ஒவ்வொருத்தர் பிரசங்கம் பண்ணுற பாணி இருக்குது. காலையில் சொல்லியிருக்கேன், அவங்க ஆவியில் போதிக்கிறாங்களான்னு அதை வச்சு தெரிஞ்சுக்கிடணும். ஒரு பிரசங்கத்தை கேட்டால் போதும், எல்லா பிரசங்கமும் அப்படி தான் இருக்கும். ஒரு பிரசங்கத்தை சாம்பிளாக பார்த்தா போதும், ஒரு பானை சோத்துக்கு ஒரு அரிசி தான் பதம். ஒரு பிரசங்கத்தை நான் ஒரு பிரசங்கியார் நல்லா பிரசங்கம் பண்ணுறான்னு முழுசுமாக அந்த பிரசங்கத்தை கேட்டேன். முழுசுமாக கேட்டால் தான் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட், அவருடைய ஸ்பிரிட்டை கேட்ச் பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சம் இடையில இடையில கேட்டால் அது புரியாது, அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்காக நான் வந்து 1.5 மணி நேரம் செலவு பண்ணி கேட்டேன், அவருடைய ஸ்பிரிட்டை கேட்ச் பண்ண. அது வித்தியாசமாக இருக்குது. அவர் ரெண்டு காயில் மோதிரம் போட்டு காமிச்சிக்கிட்டே இருக்கிறார். நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு பிரசங்கம் வந்து ஆவிக்குரிய பரமாக இருக்கா, அது ஆத்மாவுக்கு ஏதாவது ஜீவனை கொண்டு வருமா? இல்லை. அவர் தன்னை பெரிய ஞானியாக காமிக்கிறார், அவ்வளோதான். அவர் பிரசங்கம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கு. நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அவங்கள மாற்ற முடியாது. கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கும். நம்ம பாருங்கள் என்னென்னா, நம்முடைய அந்த இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தார்? அவருடைய ஜீவனை நம்ம பெற வேண்டும். அந்த ஜீவன் தான் ஹோலி ஸ்பிரிட். அது அவர் கல்வாரியிலே மரித்தார். பெந்தகோச நாளிலே 120 மேல் அந்த ஜீவன் வந்தது, அந்த டோக்கன் வந்தது. அந்த டோக்கன் வந்து லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். அந்த டோக்கன் தான் நம்ம இன்னைக்கு பெற்றிருக்கிறோம். ஆமீன். ஹிஸ் பிளட் வாஸ் ஷெட், அவருடைய ரத்தம் சிந்தினது. ஸோ வீ குட் பார்ட்டேக் இஸ் லைஃப், அவருடைய ஜீவனை பெறுவது. அதில் இது ஜீவனானது, இரத்தமானது உடைக்கப்படும் பொழுது அதில் இருக்க ஜீவன் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி ஒரு கூட்டமான மக்கள் மேலே வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் ரியல் டோக்கன். தாலி மோதிரம் ரியல் டோக்கன் கிடையாது. அதனால் நம்ம அதை நினைவு கூறும்படியாக இந்த ராப்போனத்துக்கு வந்திருக்கிறோம். வி கம் டு கமமரேட் ஹியர் திஸ் ஈவினிங். இந்த மாலை நேரத்திலே நம்ம அதை நினைவு கூறும்படியாக, அவர் வந்து எனக்காக எல்லாத்தையும் செய்து முடித்தார், ரெடெம்ஷனை சம்பாதித்தார். அவருடைய ஜீவனை நான் பெறும்படியாக அவருடைய இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 23:5 வாசிக்கலாம்,
என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறீர். Prepares a table before me in the presence of mine enemies. Thou anointest my head with oil, my cup runneth over. என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். இப்பொழுது நம்ம பந்திக்கு வந்திருக்கிறோம். ஸோ அவர் சொல்லலாம், என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி, இந்த பந்திக்கு நம்ம வந்திருக்கிறோம். We have a table there spread before us in the presence of ஆல் அவர் எனிமீஸ். நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் இந்த ராபோஜன ஆராதனையை நமக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். நமக்கு வந்து அநேக விரோதிகள் இருக்கிறாங்க. வி ஹாவ் அ லாட் ஆஃப் எனிமீஸ். உங்களுக்கு நிறைய சத்துருக்கள் இருக்கிறாங்க. பொல்லாத ஆவிகள் இருக்கிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோடும் துறைத்தனங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எபேசியர் 6:12 வாசிக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன நினைக்க வேண்டும் என்றால், நிறைய சத்துருக்கள் இருக்கிறாங்களே, நிறைய போராட்டங்கள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் எப்படி தான் உலகத்தில் வாழ போகிறோமோ தெரியலையே எனக்கு திடீர்னு அப்படின்னு ஞாபகத்துக்கு வந்துடும். உடனே வந்து என் ஆத்மாவை நான் சரிப்படுத்துவேன். திடீர்னு அப்படி எண்ணம் வந்துடும். இவ்வளோ சத்துருக்கள் இருக்கிறாங்களே, இவ்வளோ போராட்டங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம என்ன நினைக்க வேண்டுமென்றால், நம்முடைய ஆத்மாவுக்கு நம்ம என்ன சொல்ல வேண்டுமென்றால், தே ஆர் எவ்ரி ஒன் டிஃபீட்டட், எல்லாமே தோல்வி அடையப்பட்டது. கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே எல்லா சத்துருக்களையும் அவர் வந்து அவருக்கு ஜெயித்து விட்டார். ஹல்லேலூயா. எல்லாம் தோல்வி அடைந்து சர்ப்பத்தின் தலையை அவன் நசுக்கினார். அவர் வந்து பெத்லகேமில் பறக்கும் பொழுது இஸ்ரீன் வித்தாக பறந்தார். கன்னியை கற்பதாக அவர் கல்வாரியில் என்ன செஞ்சார் என்றால், இஸ்ரீன் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும். இதோ எல்லா சத்துருக்களையும் அவர் கல்வாரியிலே ஜெயித்து விட்டார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசு தம்முடைய மரணத்தை, இது எல்லாமே இவ்வளவு சத்துருக்கள் இருக்காங்களா, எல்லாம் தோல்வி அடைந்தவங்க, நான் எல்லாத்தையும் ஜெயிக்க போகிறேன், ஹல்லேலூயா, எனக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் ஜெயிச்சு விட்டார் கல்வாரியிலே. இதெல்லாம் டிஃபீட்டட் போ, இது என்ன முயற்சி எடுத்தாலும் ஜெயிக்க முடியாது. இத்தனை பேர் விசுவாசிக்கிறோம், இதை கல்வாரியிலே அவர் ஜெயித்து விட்டார். அவருடைய ஜீவனை நமக்கு ஷேர் பண்ணிவிட்டார். அவர் நமக்கு சுகத்தை சம்பாதித்து விட்டார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அந்த பவர் ஆஃப் ரெசரக்ஷன் வந்து நம்மை சுகமாக்குறது. அவருக்கு எப்படி ஹீலிங் வந்ததோ அதே மாதிரி நமக்கு ஹீலிங் வருது. அந்த பவர் ஆஃப் ரெசரக்ஷன் நமக்கு சுகத்தை தருகிறது. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சில கருத்துக்களை சொல்லி நான் முடிச்சிட போகிறேன். இன்றைக்கி வந்து ஸ்தாபனத்துக்காரங்க அல்லது மெசேஜில் இருக்கிறவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து லிட்ரல் பிளட்டை வந்து அப்ளை பண்ணுறோன்னு நினைக்கிறாங்க. த லிட்ரல் பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அது வந்து கல்வாரியிலே 2000 வருஷத்துக்கு முன்னாக சிலுவையிலே சிந்தப்பட்டது. அது சிந்தப்பட்டது, அந்த சிலுவையிலே வடிந்து அது கிரவுண்டில் போய் விழுந்தது. அதனால் அவருடைய ரத்தம் வந்து அவர் சிலுவை சுமந்து கொண்டு வரும் பொழுதெல்லாம் ரத்தம் சிந்தப்பட்டது. பிலாத்துவின் அரண்மனையிலே அவர் வாரினால் அடிக்கப்படும் பொழுது அங்கே ரத்தம் சிந்தப்பட்டது. முள்முடியை சூடும் பொழுது அங்கே ரத்தம் சிந்தப்பட்டது. சிலுவையை சுமந்து கொண்டு வரும் பொழுது ரத்தம் சொட்டு சொட்டுன்னு சொட்டிக்கிட்டே இருக்கு. பின்பு கல்வாரியில் என்ன செய்தால் அது சிந்தப்பட்டது. விழாவிலே ஈட்டியை வச்சு குத்தும் பொழுது இருக்கிற ரத்தம் எல்லாமே அது உறைஞ்சி போய் தண்ணியோட மிக்சர் தண்ணியாக ரத்தம் வந்து வாட்டர் அண்ட் பிளட்டாக பிரிஞ்சு போச்சு. அதனால் ரத்தமும் ஜலமும் வந்துவிட்டது, உயிர் போய்விட்டது. எல்லாரத்தமும் சிந்தப்பட்டது, சிந்தப்பட்டு அது பூமியிலே சிந்தப்பட்டு அது வறண்டு போயிடுச்சு. அந்த ரத்தம் இன்றைக்கு அவைலபிளாக, அதை அப்ளை பண்ண முடியுமா? அதனால் எல்லா சாபனத்துக்காரங்களும் ஒருவேளை மெசேஜில் இருக்கிறவங்களும் என்ன நினைக்கிறாங்க, அந்த லிட்ரல் பிளட்டை நம்ம அப்ளை பண்ணுறோன்னு நினைக்கிறாங்க. லிட்ரல் பிளட் இஸ் நாட் அவைலபிள். இட்ஸ் சர்டன்லி நாட் அவைலபிள் ஃபார் அஸ் டுடே. அந்த ஃப்ளூயிட், அந்த ரத்தமானது இப்பொழுது நம்முடைய கரங்களிலே அது கிடைக்கப்படல. இவங்க என்ன செஞ்சாங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்பாங்க. அங்கே வீட்டில் வந்து பேய் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு ஒரு ஸ்டிக்கரை அங்கங்கே ஒட்டிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரம் எல்லா இடத்துலையும் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டுறது. எங்கெங்கே ஜன்னல் இருக்கோ கதவு இருக்கோ அந்த வழியாக பிசாசு உள்ளே வந்துடக்கூடாதான். ரெஸ்ட் ரூமில் இருக்க கதவில் கூட ஒட்டி வச்சுருக்கு, ஏன்னா அந்த வழியாக பிசாசு வந்துடக்கூடாதான். இயேசுவின் ரத்தம் ஜெயனு ஸ்டிக்கர் ஒட்டிட்டா வராது. எப்படி பாருங்கள். ஆனால் அவன் மனம் திரும்பதில்லை, அந்த சுகரன் மனம் திரும்பதில்லை. பாவியிலையும் கேடு கட்ட பாவி. அந்த சுகரன்ட்ட சேர்ந்தாலே நமக்கு பிரச்சனை, நிம்மதியெல்லாம் கெட்டு போயிடும். அவ்வளோ கலகக்காரன். ஆனால் அவனுக்கு என்னென்னா அந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டா பிசாசு வராது. எங்கெங்கெல்லாம் திறப்பு இருக்குதோ அங்கே எல்லாம் காற்று வருதோ அந்த இடத்துலலாம் ஒட்டிட்டோம்னா அங்கேருந்து அந்த பிசாசு அங்கே வராது. எப்படி பாருங்கள், நம்ம மனம் திரும்பலையே, நமக்குள்ளேயே பிசாசு இருக்குது. இப்பவும் பிசாசு அவனுக்குள்ளே குடி கொண்டு தான் இருக்கிறது. சிலருக்கு அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியல, ஆவிகளை பகுத்தறிய தெரியல. ஒரு மனுஷனுக்குள்ளே பிசாசு இருக்குத பார்க்கணும். நம்ம அவங்க கூட சேரக்கூடாது. ஆவியின் ஆவிய பகுத்தறிய தெரியாதவங்க, வார்த்தைக்கு விரோதமாக பேசுகிறோம் அவங்க கூட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறது. உங்களாம் பகுத்தறிவு இல்லாதவங்க. அதனால் எல்லாரும் இயேசு விதத்தம் ஜெயம்பாங்க. சாபனத்துக்காரன் பெந்தகோசக்காரங்க அதிகமாக இயேசு விதத்தம் ஜெயின்னு சொல்லுவாங்க. இதை இப்போ அந்த அந்த லிட்ரல் பிளட்டை இப்போ அப்ளை பண்ண முடியாது. ரோமன் சோல்ஜர்ஸ் என்ன செய்யாங்க, இயேசுவை சிலுவையில் அறையும் பொழுது அவரை வாரினால அவங்க மேலே இயேசுவின் ரத்தம் தெளி அங்கே தெரிக்கிறது, அதனால அவங்க பரிசுத்தம் ஆயிட்டாங்களா? அந்த லிட்ரல் பிளட் அவங்க மேலே தெரிக்குது, அது பட்ட உடனே அவங்க பரிசுத்தம் ஆயிட்டாங்களா? இல்லை, அவங்க நியாய தீர்ப்பு நாளில் போய் இயேசுக்கும் தாக நிற்கணும், அவரை சிலுவையில் அறைஞ்சதுக்காக நியாய தீர்ப்பு நாளில் நிற்கணும். அவங்க நரகத்தில் தள்ளப்படுவாங்க, அது ரோமன் சோல்ஜர்ஸ் ஜட்ஜ்மெண்ட் டேயில் நிற்கணும். லிட்ரல் பிளட்டை யார் அப்ளை பண்ணால்? பழைய ஏற்பாட்டுக்காரங்க ஆட்டின் ரத்தத்தையும் அந்த வந்து காளையின் ரத்தத்தையும் அவங்க லிட்ரல் பிளட்டை அப்ளை பண்ணாங்க, கிருபாசனத்தில் 7 முறை தெளித்தாங்க. அது பழைய ஏற்பாடு, அது ஒரு ஷேடோ. இன்றைக்கி இயேசுவின் ரத்தம் வந்து நமக்கு நிறைய இல்லை எல்லார் மேலேயும் தெளிக்குது, அது வறண்டு போச்சு. தேவன் தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தினார். அப்போ 20-28 வாசிக்கலாம்.
ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு.
இதோ அவருடைய ரத்தம் தேவன் ரத்தம், காட்ஸ் ஓன் பிளட், அது அவருடைய குமாரன் ரத்தம் அல்ல. அவருக்கு குமாரன் கிடையாது, குமாரன் என்றால் அவருடைய சரீரத்தை குறிக்கிறது. அதனால் இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தை, தேவனுடைய ரத்தம் அது, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால், காட்ஸ் ஓன் பிளட்னால சபையை சம்பாதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பிளட் ரிலீஸ் ஃப்ரம் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் அட் கால்வரி, கல்வாரியிலே அந்த ரத்தம் சிந்தப்பட்டது. இட் ரிலீசஸ் த லைஃப் ஆஃப் காட் கன்டைன் வித் இன் த பிளட். அந்த பிளட்டில் வந்து தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. அந்த ரத்தம் ஒரு கெமிஸ்ட்ரியாக இருக்கிறது, அது வெள்ளை அணுக்கள், சிவப்பணுக்கள், பிளாஸ்மா அப்படிங்கிற ஒரு கெமிஸ்ட்ரியாக இருக்கிறது. ஒரு மனுஷன் வந்து அந்த இரத்தத்தை விசுவாசித்தால், இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக சிலுவையிலே மரித்தார், அவர் எனக்காக இரத்தத்தை சிந்தினார் என்று நீ அறிக்கை பண்ணு, நீ அதை விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய் என்று சாபனத்துக்காரங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. இது ஒரு இன்டலெக்சுவல் நாலேஜ், இன்டலெக்சுவல் நாலேஜ், அதாவது வந்து அவனுக்கு ஒரு மூல சம்பந்தமான அறிவு சம்பந்தமான விசுவாசம். அதனால் பிசாசு கூட அறிக்கை பண்ணுமே, இயேசு நமக்காக மரித்தார், பாவங்களுக்காக மரித்தார், ரத்தத்தை பிசாசு கூட சொல்லும். அது அதனால் அவங்க ரட்சிக்கப்பட முடியுமா, மீட்கப்பட முடியுமா? முடியாது. அதை பிசாசு கூட விசுவாசிக்கும், பிசாசு கூட அது தெரியும். அதே போல் சாபனத்து மக்களுக்கு இந்த இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக ஜீவனை கொடுத்தார் அப்படி சொல்லிட்டாலும் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னு உடனே நம்ம ஏமாந்துடக்கூடாது. அவங்க தான் ஆண்டவர் இயேசுவை அறிக்கை பண்ணுறாங்களே, பிசாசு கூட அறிக்கை பண்ணும். அது வந்து அவனுக்கு அங்கே மீட்பை கொண்டு வருமா? கொண்டு வராது. அது எது மீட்பை கொண்டு வரும், எப்படி கொண்டு வரும்? பிளட் வந்து ஸ்பீக் பண்ணுது, ரத்தம் வந்து பேசுகிறது. தேர் இஸ் அ வாய்ஸ் இன் த பிளட். எபிரேயர் 12:24 வசனத்தை வாசிக்கலாம்.
புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தது.
ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் ரத்தத்தினிடத்திற்கு நம்ம வந்திருக்கோம். பிளட் ஸ்பீக்ஸ், ரத்தமானது பேசுகிறது. இந்த பிளட் ஹேஸ் அ வாய்ஸ் அண்ட் ஸ்பீக்ஸ். அதனால ரத்தத்துக்கு சத்தம் இருக்கிறது, அது நமக்கு பேசுகிறது. அந்த இரத்தத்தில் இருந்த அந்த வாய்ஸ் ஆஃப் பிளட், ஆபேலின் ரத்தம் பேசினது. அது நியாய தீர்ப்புக்காக தேவனை நோக்கி, என்னை அநியாயமாக கொலை பண்ணிட்டான், அவனை ஆண்டவரே அவனை நியாய தீர்க்க மாட்டீரா என்று அந்த ரத்தம் கூப்பிட்டது. ஆனால் இயேசுக்கு ரத்தம் என்ன செய்யுது? அது ஸ்பீக் பண்ணுகிறது. அது இந்த 7 தூதர்கள் மூலமாக அது பேசுகிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் பேசுகிறது, பவுல் மூலமாக பேசுகிறது, இஸ்ரேனியஸ், மார்ட்டின், கொலம்போ, லூத்தர், வெஸ்லி, பிரன்கேம் மூலமாக அந்த இரத்தம் பேசுகிறது, இயேசுவின் ரத்தம் பேசுகிறது. இந்த வாய்ஸை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது இதான் என்ன, பிளட் ஸ்பீக்ஸ். இந்த வாய்ஸை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம இயேசுவின் ரத்தத்தை ஏற்றுக்கொள்கிறோம், அந்த ஜீவனை ஏற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு ரெடெம்ஷன் கிடைக்கிறது. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அவர் எனக்காக மரித்தார், கல்வாரியில் மரித்தார். எல்லா சாபனத்துக்காரனும் சொல்லுவான். அவனுக்கு இப்போ அவங்க பிரசங்க அதுதான், நீ இயேசுவை ஏற்றுக்கொள், உனக்காக அவர் மரித்தார், உனக்காக ஜீவனை கொடுத்தார். பிசாசு கூட சொல்லும். அப்படி உடனே இவங்க அறிக்கை பண்ணிட்டா எல்லாரும் ஒப்பு கொடுத்துட்டாங்க. அது ஒரு இன்டலெக்சுவல் ஃபெய்த், அது உண்மையான ஃபெய்த் இல்லை. அந்த பிளட் வந்து பேசுகிறது. ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிறோம், இயேசுவின் ரத்தம் நன்மையானவளை பேசுது, அது நியாய தீர்ப்புக்காக பேசுது, இது கிருபைக்காக, இது சால்வேஷனுக்காக பேசுகிறது, ரெடெம்ஷனுக்காக பேசுகிறது. இந்த தூதர்கள் மூலமாக அந்த ரத்தம் பேசுகிறது. அவருடைய லிட்ரல் பிரெட் அங்கே வறண்டு போனது, ஆனால் அதில் இருக்க ஜீவனானது அது பேசுகிறது. அது இவர்கள் மூலமாய் பேசும் பொழுது இந்த அந்த நேரத்தில் நீங்கள் எந்த காலத்தில் வாழ்கிறீர்களோ அந்த காலத்தில், இப்பொழுது நம்ம ஏழாம் தூருடைய சத்தத்தின் நாட்களில் வாழ்கிறோம், அது இன்றைக்கி பேசுகிறது. இஸ் அ வாய்ஸ் ஆஃப் பிளட். அந்த பிளட், அந்த வாய்ஸை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் வந்து நித்திய ஜீவனை பெறுகிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அந்த வேர்டு வந்து இப்போ ப்ளீடிங் ஆகிருக்கிறது. அது ப்ளீடிங், அதை வந்து வேர்ட் ப்ளீடிங், வார்த்தையானது இன்றைக்கு ரத்தம் தோய்ந்ததாக இருக்கிறது. பென்காம் அபிதமாக சொல்லுகிறார், திங்ஸ் தட் ஆர் டு பி என்ற செய்தியில் சொல்லுகிறார். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஈஸி தான், ஆனால் உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட் பிளேஸ் இருக்கிறது, அங்கே வந்து நோ சிக்னஸ், அங்கே வியாதி இல்லை, நோ ஓல்ட் ஏஜ், வயசாக மாட்டோம். என்றைக்குமே 18 to 20 தான். இப்போ எனக்கு 70 வயசு தான், நான் 20 மாறிடுவேன். எனக்கு உடம்பில் ஒரு வியாதி வேதனை இருக்காது. நோ ஓல்ட் ஏஜ், நோ டெத், மரணமே வராது. அதனால் அவர் பெர்ஃபெக்ட் பிளேஸ் இருக்கிறது. அந்த பெர்ஃபெக்ட் பிளேஸுக்கு நமக்கு வந்து இதை நம்மை கூப்பிடுகிறது, இந்த செய்தி நம்மை கூப்பிடுகிறது. பெர்ஃபெக்ட் பிளேஸுக்கு நீ வா, நீ பெர்ஃபெக்ட் கிங்டம் உனக்கு இருக்கிறது. அந்த பெர்ஃபெக்ட் கிங்டத்துக்கு பாருங்க, இதை வாய்ஸ், இந்த வாய்ஸ் அங்கே பேசுகிற பிளட், த வாய்ஸ் ஆஃப் த பிளட்டு, இந்த பிளட்டு வந்து வேர்டு ப்ளீடிங், வார்த்தையானது ரத்தம் தோய்ந்ததாக இருக்கிறது, ஃப்ரெஷ் வேர்டாக இருக்கிறது, அது நம்மோடு கூட பேசுகிறது. அந்த சத்தத்துக்கு நங்கி செவி கொடுக்கும் பொழுது, அதனால் பென்கா மூலமாக இயேசுவின் ரத்தம் பேசுகிறது. இந்த கடைசி காலத்தில் பே, இதுக்கு கீழ்ப்படியாமல் இதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இயேசுவின் ரத்தம் ஜெய், இயேசுவின் ரத்தம் ஜெயின்னு சொன்னான்னா, உனக்கு அந்த ரத்தம் எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல. அந்த ரத்தம் வறண்டு போச்சு, அதை போயிட்டு இப்போ நீங்கள் அப்படியே அந்த லிட்ரல் பிளட் இருந்தாலும் உனக்கு அது வந்து என்னச்சாவது ரெடெம்ஷனை கொண்டு வராது. அந்த பிளட் வந்து பேசுகிறது. இந்த வாய்ஸுக்கு நீ செவி கொடுத்தா உனக்கு ரெடெம்ஷன் இருக்கு. ஹலோ, ஹலலூயா. அதான் வந்து நம்ம வந்து என்ன ப்ளீடிங் வேர்டு, வார்த்தை என்னும் ஜலத்தினாலே நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 5:26 வாசிக்கிறோம், வசனம் வாசிக்க நேரம் இல்லை. நாம் தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக. ஆண்டவர் தம்முடைய சபைக்கு அந்த வாய்ஸ், வாய்ஸ் ஆஃப் த பிளட், இந்த உடனே அதை செவி கொடுக்குறோம். ஸோ பிளட் ஸ்பீக், ஆபேல் ரத்தத்தை விட இது மேலான காரியத்தை பேசுகிறோம். அது நியாய தீர்ப்புக்காக கூப்பிடுகிறது. இது வந்து பெர்ஃபெக்ஷனுக்காக நம்மை கூப்பிடுது, பெர்ஃபெக்ட் பிளேஸுக்கு நம்மை கூப்பிடுகிறது. ஹல்லேலூயா. It is a perfect place calling you to the perfection. You have to be perfect to get there. நீங்கள் அங்கே போகிறதுக்கு நீங்கள் பெர்ஃபெக்ட் அடைய வேண்டும். இந்த வாய்ஸ் உங்களை என்ன செய்கிறது என்றால், இதுக்கு நீங்கள் செவி கொடுக்கும்பொழுது இது ப்ளீடிங் பிளட்டு. இப்போ பென்கா விதமாக சொல்கிறார், She stands perfect. நம்ம அவருக்கு உண்டாக பெர்ஃபெக்டாக இருக்கிறோம், பரிபூர்ணமாக இருக்கிறோம். Virgin, unadulterated, கன்னிகையாக இருக்கிறோம், கலப்படமற்றவர்களாக இருக்கிறோம். She never sinned in the first place. அவள் ஒரு முறை கூட பாவம் செய்யவில்லை. She was trapped in this. சாத்தான் அவளை கண்ணில மாட்டி வைத்துட்டான். இப்பொழுது ஆண்டவர் அந்த பிளட் நமக்கு பேசுகிறது, அது நம்மை விடுதலையாக்கிறது, அது நம்மை சுத்திகரிக்கிறது, ஒருபோதும் பாவம் செய்தவர்களாக மாற்றுகிறது, நம்மை வெர்ஜினாக மாற்றுகிறது. நம்ம இந்த பெஸ்ட் ஹவுஸ்லேருந்து பாதர்ஸ் ஹவுஸுக்கு போகிறோம். இந்த புழுக்கள் நிறைந்த இந்த சரீரத்தை விட்டு பிதாவினுடைய வீட்டுக்கு நம்ம செல்லுகிறோம். ஹல்லேலூயா. அந்த பிளட்டு நம்ம கூட பேசுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இப்பொழுதும் பிளட்டு பேசிக்கொண்டிருக்கு, இயேசுவின் ரத்தம் பேசுகிறது. அந்த வாய்ஸுக்கு செவி கொடுக்காம பாபிலோனிய உபதேசத்தில் இருந்து கொண்டு இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம், இயேசு உனக்காக மரித்தார், உனக்காக ரத்தத்தை சிந்தினார், ஒன்றும் செல்லுபடி ஆகாது. இப்போ அது செல்லுபடி ஆகாது. அது உன்னுடைய இன்டலெக்சுவல் நாலேஜ், பிசாஸுக்கும் எல்லாமே தெரியும். ஆனால் பிசாசு இந்த வாய்ஸ் ஆஃப் த பிளட்டுக்கு செவி கொடுக்க முடியாது. அதே போல் இந்த ஸ்தாபனத்து மக்கள் கீழ்ப்படிய மாட்டார். தென் அட் த கிராஸ் த பிளட் தட் வாஸ் செட் பிகேம் வேர்ட் அகெயின். அங்கே கல்வாரியில் சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் வந்து இன்றைக்கி வேர்டாக இருக்குது. வேர்ட் ஸ்பீக், வார்த்தையானது பேசுகிறது. ஹல்லேலூயா. வாய்ஸ் ஆஃப் த பிளட் விச் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். அந்த வாய்ஸ் ஆஃப் த பிளட் என்னென்றால் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. நீங்கள் அதை அப்ளை பண்ணோம், அதை அப்ளை பண்ணும் பொழுது ரத்தத்தை அப்ளை பண்ணுறோம். அதை அப்ளை பண்ணாமல் இயேசுன் ரத்தம் ஜெயினு ஸ்டிக்கர் ஒட்டிட்டா எவ்வளோ முட்டாள்தனம் பாருங்க. அந்த சுவாபனத்து மக்களுடைய அந்த மூடத்தனத்தை பாருங்க. இன்னைக்கு பிளட் ஸ்பீக் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதுக்கு செவி கொடுக்காம ஸ்டிக்கரை ஒட்டிட்டா. நான் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஒட்டுறதில்லை, ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஃபெய்த்து கிடையாது. அதனால் திஸ் வாய்ஸ் வாஸ் எக்கோடு த்ரூ த ஹிஸ்ட்ரி பை த செவன் சர்ச் ஏஜ் மெசஞ்சர். இந்த ஏழு தூதர்கள் மூலமாக அந்த வாய்ஸ் பிளட்டை வாய்ஸ் ஆஃப் த பிளட் பேசுகிறது. அதை நம்ம அப்ளை பண்ணும் பொழுது அந்தந்த காலத்தில் வாழுகிறவங்க அந்தந்த சத்தத்துக்கு அவங்க அந்த தூதனுடைய சத்தத்துக்கு அப்ளை பண்ணும் பொழுது அவங்களுக்கு மீட்பு கிடைக்கிறது. ஆமீன். அதனால் நாம் ஒளியில் அவர் ஒளியில் இருக்கிறது போல் அந்த ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவனை நீக்கி சுத்திகரிக்கும். அந்த வெளிச்சத்தில் வரும்பொழுது நம்முடைய பாவங்கள் சுத்திகரிக்கப்படும். அதனால் சொல்கிறதுனால அறிக்கை பண்ணுறதுனால இல்லை. The bride of Christ is the blood of God by the spirit of the word that dwells within her. ரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது. லேவிய ராகமம் 17:11 வாசிக்கிறோம். இப்பொழுது அவருடைய ரத்தமானது சிந்தப்பட்டு அது வறண்டு போயிட்டது. இப்பொழுது வாய்ஸ் ஆஃப் பிளட்டாக இருக்கிறது. அந்த வேர்டில் ரத்தம் இருக்கிறது. அந்த வேர்டு உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது, அந்த வேர்டு உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது இயேசுவின் ரத்தத்திலிருந்து ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கிறது, பிரைடுக்குள்ளே இருக்கிறது. அதனால் பிரைடு வந்து என்ன செய்கிறான்றால் இன்றைக்கி இயேசுவின் ரத்தமாக இருக்கிறோம். நம்ம இன்றைக்கி இயேசுவின் ரத்தமாக இருக்கிறோம். இந்த பிரைடு இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் இயேசுவின் ரத்தம் இங்கே இருக்கிறது. தேவன் நியாயம் தீர்க்க முடியாது, உலகத்தை அழிக்க முடியாது, ஏன்னா ரத்தம் இங்கே இருக்கிறது. இங்கே மனவாட்டி இருக்கிறாள். அந்த ரத்தத்திலிருந்து ஜீவனானது நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம பிளட் ஆஃப் கிரைஸ்டாக இந்த உலகத்துக்கு இருக்கிறோம். அதனால் உலகத்தை அழிக்கும்போது மனவாட்டியை மேலே எடுத்த பிறகு ரத்தம் லிப்டட் ஆகிறது. அதனால் ரத்தம் இங்கே இல்லை, உலகத்தை ஆண்டவர் அழிக்கிறார். ஏன் உலகத்தை அழிக்காமல் வச்சிருக்கிறாரு? நம்ம இங்கே இருக்கிறதுனால. ஏன்னா நம்ம ரத்தத்திலிருந்த ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் இப்போ பிளட்டாக இருக்கிறீங்க. இப்பொழுது மனவாட்டியை ஆண்டவர் லிப்ட் பண்ண பிறகு அங்கே ஆண்டவர் வந்து இயேசுவின் ரத்தமானது எடுக்கப்படுகிறது. வேறு வழி இல்லை, ஆண்டவர் உலகத்தை அழித்து போடுவார். ஃபஸ்ட் புல் செகண்ட் புல், முதலாம் இழுப்பு ஹீலிங், ரெண்டாவது இழுப்பு வந்து ப்ரோஃபசி. அதெல்லாம் ஃபஸ்ட் புல் செகண்ட் புல் என்ன செய்கிறது? பிரதர் பென்காம் ஊழியத்தில், இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் ஃபஸ்ட் புல் செகண்ட் புல் என்ன செய்யுது? ஜனங்களுக்கு வியாதிகளை சுகமாக்கினது. ஆனால் வியாதி சுகமாகிறது ஒரு டெம்பரரி தான். சுகம் பெற்றவங்களுக்கு மறுபடியும் சுகம் இல்லாமல் வரும். உயிரோடு வந்தவங்களும் மறுபடியும் மறிக்க வேண்டியது வரும். அதெல்லாம் ஒரு டெம்பரரி ஹீலிங். ஆனால் இன்றைக்கி நமக்கு தேட் புல் வந்திருக்கிறது, ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் தேட் புல்ல இருக்கிறீங்க, ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு இருக்கு. இந்த ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு தேட் புல் என்ன செய்கிறது? உங்களுக்கு வந்து பெர்மனண்ட் ஹீலிங்கை தருகிறது. ஹல்லேலூயா. அதனால் இயேசுவின் ஊழியத்தில் சுகத்தை பெற்றவங்க, பிறந்த பென்காம் ஊழியத்தில் சுகத்தை பெற்றவங்களாம் அதான் டெம்பரரி ஹீலிங். ஆனால் நீங்கள் இன்றைக்கி தேட் புல்ல வந்திருக்கீங்க, வாய்ஸ் ஆஃப் த வேர்டில் வந்திருக்கிறீங்க, வாய்ஸ் ஆஃப் த பிளட்டுக்கு நீங்கள் செவி கொடுக்குறீங்க. நீங்கள் அதை அப்ளை பண்ணும் பொழுது இயேசுவின் ரத்தத்தை அப்ளை பண்ணுறீங்க. ஆனால் இப்பொழுது நீங்கள் அந்த ஓப்பனிங் ஆஃப் த வேர்டில் வரும்பொழுது, வாய்ஸ் ஆஃப் த பிளட்டில் வர்றீங்க, நீங்கள் அதை அப்ளை பண்ணும் பொழுது இயேசுவின் ரத்தத்தை அப்ளை பண்ணுறது, உங்கள் பாவம் மன்னிக்கப்படுகிறது, உங்களுக்கு ஹீலிங் கிடைக்கிறது. என்ன ஹீலிங்? பெர்மனண்ட் ஹீலிங். உங்கள் பாடி ஆண்டர் சேஞ்ச் பண்ணும்பொழுது நீங்கள் எங்கே மாறீங்க? உங்களுடைய ஏஜ் ரிவர்ஸ் பண்ணுகிறார். இல்லை 75 வயசாக வந்து ஆண்டவர் 20 வயசாக ரிவர்ஸ் பண்ணுகிறார். எங்கே மாறணுங்கிறதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அதை மனுஷன் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அவங்களுடைய ஏஜை ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்ம தேட் புல்ல வரும்பொழுது இந்த தேட் புல் தான் அதுக்கு மருந்து, அதுதான் அதுக்கு ரெமெடி. இந்த தேட் புல் ஓப்பனிங் ஆஃப் த வேர்டில் வரும்பொழுது நீங்கள் வந்து வேர்டை அப்ளை பண்ணும்பொழுது, நீங்கள் வாய்ஸுக்கு கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் வேர்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, இது உங்களுக்கு பெர்மனண்ட் ஹீலிங்கை கொண்டு எந்த விதமான அந்த இது என்றால் அநேக விதமான அங்கே அப்ளை பண்ணி பார்க்குறாங்க. எவ்வளோ என்ன சொன்னால் மேக்ஸ் பேட்டர், எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி பார்த்தாலும் அது எங்கே நம்மளை மாற்றாது. ஆனால் இந்த வேர்டு தேட்புல் ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு நமக்கு வரும் பொழுது இது வந்து என்ன செய்யறோம் என்றால் நம்முடைய பெர்மனண்ட் ஹீலிங் நம்ம தருது. ஒருபோதும் ஓல்டேஜ் அடைய மாட்டோம். ஐ மீன் பெர்மனண்ட் ஹீலிங் இன் த ஃபார்ம் ஆஃப் சேஞ்ச் அண்ட் நியூ பாடி தட் கேன் நெவர் கெட் சிக் ஆர் நெவர் டை. ஒருபோதும் வியாதியே கிடையாது, சின்ன தலைவலி வராது. ஒருபோதும் என்ன செய்ய மாட்டோம், நம்ம சுகதீனம் அடைய மாட்டோம். இந்த மெசேஜ் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. இட் இஸ் த வாய்ஸ் ஆஃப் த பிளட். ஐ மீன் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை அது உயிர்ப்பிக்கும். ரோமர் 8:11
அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால்.
ஏதோ இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களுக்குள் வாசமாக தான் வந்து வாய்ஸ் ஆஃப் ரெசரெக்ஷன் சொல் படிக்கலாம்.
கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார்.
ஏதோ கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பார். அது வந்து நமக்கு வந்து பெர்மனன்ட் ஹீலிங். முதல்ல டெம்பரரி ஹீலிங், பின்பு பெர்மனன்ட் ஹீலிங். ஃபர்ஸ்ட் புல் செகண்ட் புல்ஸ் அது வந்து டெம்பரரி ஹீலிங். நம்ம இன்னைக்கு தேட் புல்ல இருக்கிறோம், ஓப்பனிங் ஆஃப் த வேர்ட் இருக்கும். இந்த பிளட்டு வந்து என்ன வாய்ஸ் இருக்கிறது அதுதான் அந்த சத்தம், தூதனுடைய சத்தம். இதை அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் ஹீலிங். இவ்வளோ பிளஸ்ஸிங் ஆண்டோ நம்ம வைத்திருக்கிறோம், எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம். அதனால் விசுவாசத்தோடு கூட நீங்கள் இதில் பங்கு பெற்றால், நீங்கள் இந்த பந்தியில் விசுவாசத்தோடு பங்கு பெறும் பொழுது ஒரு கல்வாரியிலே சம்பாதித்த இந்த ஆசீர்வாதங்கள், இந்த செய்தியில் நீங்கள் வார்த்தையை அப்ளை பண்ணுவது நிமித்தமாக நீங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மூணு காரியம் சொல்லியிருக்கிறார். ஒன்று வந்து ஞானஸ்தானம், வெளிப்படையான காரியம். ரெண்டாவது கர்த்தருடைய பந்தி. மூணாவது கால்களை கழுவுவது. அதனால் இன்றைக்கி ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறோம். ஹைகோர்ட்டில் லாயராக இருக்கிறார் சவரன் இம்மானுவேல், அட்வொகேட்டாக இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார். எங்கேருந்து வருகிறார், ரொம்ப தூரத்துலேருந்து வருகிறார், ஓஎம்ஆர் பக்கத்துலேருந்து வருகிறார். அவர் வந்து கர்த்தருடைய கிருபையினாலே ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் வந்து தூரத்துலேருந்து ஆட்களை கொண்டு வருகிறார். இன்னொரு சகோதரன் காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கிறார். இந்த அருமையான சகோதரி சகோதரன் வந்து ஜோன்ஸ், அவர் வந்து ஹைஸ்கூலில் பிடி மாஸ்டராக இருக்கிறார், ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர் டீச்சராக இருக்கிறார். அவருடைய மனைவி புஷ்பல்லதா அவங்க வந்து ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஆண்டவர் கூட்டி சேர்க்குறார். வார்த்தை நிமித்தம் கவர்ச்சிக்கப்பட்டு வருகிறாங்க. நம்ம யாருன்னு அவங்க தெரியாது. கத்தர் கொண்டு வருகிறார், ஆண்டவர் சபையில் கொண்டு சேர்க்கிறார். வாய்ஸ் ஆஃப் த பிளட் அங்கே ஸ்பீக் பண்ணுது. அவங்க வாய்ஸ் ஆஃப் ஒபே பண்ணும்பொழுது பிளட்டை அப்ளை பண்ணுறாங்க. அது அவங்களுடைய பாவத்தை ரிமூவ் பண்ணுகிறது, அவங்களுக்கு ஹீலிங் கொண்டு வருது, அவங்களுக்கு பிளஸ்ஸிங் கொண்டு வருது. இந்த வேர்டு வந்து ஃபுல்னஸ்ஸாக பிளஸ்ஸிங்கை கொண்டு வருது. இது ராப்சருக்கு நம்ம ஆயத்தப்படுது. இது பெர்மனண்ட் ஹீலிங் நமக்கு கொண்டு வருது, நியூ பாடி நமக்கு கொண்டு வருது. எவ்வளோ பெரிய காரியம். கர்த்தர் எவ்வளோ காரியத்தை நம்ம செஞ்சுருக்கிறார். அவருடைய அன்பு, காட்ஸ் லவ் எவ்வளோ பெருசு. நமக்காக அவர் வந்து அழகம் இல்லாமல் சௌந்தரியம் இல்லாமல் கல்வாரி சிலுவையை சம்பாதித்தார். எப்படி அந்த தாய் வந்து அந்த குழந்தை மேலே உள்ள அன்பினாலே அவள் தீக்குள்ளே போயிந்து அந்த ஃபயர் அந்த அந்த சோல்ஜர்ஸ் கூட போக மாட்டேங்கிறாங்க. அவள் போகிற தாயினுடைய அன்பு எவ்வளோ பெரிய கிரேட்டாக இருக்குது. இயேசுவின் அன்பு அதை விட மேலானது. தாயினும் மேனாக நம்மை நேசித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரியானவள் தன்னுடைய குழந்தையை மறப்பாளோ, பால் கொடுக்குற குழந்தையை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவ்வளோ கிரேட் லவ். கல்வாரியிலே அவர் விதமாக சிலுவையில் அறைப்பட்டு அந்த லவ்வை நமக்கு டிஸ்பிளே பண்ணினார். அவருடைய சரீரத்தில் இருக்கிற ரத்தத்தை சிந்தி நமக்கு அந்த டிஸ்பிளே பண்ணினார். இதோ ஹோலி ஸ்பிரிட்டை பெந்தகோஸ் நாளில் அனுப்பி அந்த லவ் என்னங்கிறத டிஸ்பிளே பண்ணினார். அதுதான் டிவைன் லவ். எவ்வளோ பெரியவர் அந்த அன்பை நினைத்து நாம் இதில் பங்கு பெற்றோம் என்றால் இந்த பந்தி நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். தேவனுடைய அன்பை நினைத்தவர்களாக, காட்ஸ் லவ் எவ்வளோ கிரேட்டாக இருக்கிறேன். அந்த லவ் நமக்கு என்ன காரியங்களை சம்பாதித்தது, அதை எப்படி அப்ளை பண்ண முடியும், அந்த பிளட்டை எப்படி அப்ளை பண்ண முடியும். சோபரத்து மக்கள் அதை அறியாமல் இருக்கிறார்கள், மெசேஜ் பீப்புள் அதை அறியாமல் இருக்கிறார்கள். இந்த சீக்ரெட் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இயேசுவின் ரத்தத்தை எப்படி அப்ளை பண்ண முடியும், அதை அப்ளை பண்ணும் பொழுது நமக்கு அது பெர்ஃபெக்டாக மாற்றுகிறது, பெர்ஃபெக்ட் பிளேஸுக்கு நம்மை கொண்டு சொல்கிறது, ஒருபோதும் பாவம் செய்யாதவளாக மாற்றுகிறது, நம்மை பெர்ஃபெக்ஷனுக்குள்ளே வழி நடத்துது, நமக்கு பெர்மனண்ட் ஹீலிங்கை கொண்டு வரு. எவ்வளோ காரியங்கள், எவ்வளோ சொல்ல முடியாது, அவ்வளோ காரியங்கள் இருக்கு. காட்ஸ் லவ் இஸ் கிரேட். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின் நேசியாமல் இருப்பாய், கல்வாரி காட்சியை கண்ட பின் நேசியாமல் இருப்பேன், உம்மை நேசிக்கின்றேன். கல்வாரி காட்சியை கண்டு நேசியாமல், கல்வாரி கண்டத்தின் நேசியாமல் இருப்பேன். நான் உங்களுக்கு ஒப்பித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தரா இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் எண்ணத்தினானில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேக பலவீனரும் வியாதியுள்ளவருமாயிருக்கிறார்கள், அநேக நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும் பொழுது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். சகோதரன் ஜீவானந்தம் அவர்கள் இங்கே வந்து பாடலை நடத்தும் பொழுது நாம் எல்லாரும் எழுந்திருந்து காணிக்கையினாலே கர்த்தரை கனப்படுத்துவோம்.
பாடல் 204 204 204வது பாடல். பாரீர் கெட்சமனே பூங்காவில் என் நேசரையே, எனக்காய் விடுதல் செய்திடும் சத்தம் தொடித்துவிட்டேன். Bye. கெட்சமனே ரத்தத்தின் வேர்வையாலே
பிதாவே, இந்த அருமையான நாளிலே காலையிலே மாலையிலே உமக்கு ஆராதனை செய்யும்படியாக, பந்தியில் பங்கு பெறும்படியாக, விதமான ஒரு நல்ல ஃபெல்லோஷிப்பை நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். தேவனோடும் அவருடைய வார்த்தையோடும் அவருடைய பிள்ளைகளோடும் எங்களுக்கு ஐக்கியத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த வெளிப்பாடுகளோடு நாங்கள் ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கிறோம், இந்த வெளிப்பாடுகளோடு நாங்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்டியன் அட்மாஸ்பியரில் இருக்கிறோம், சூப்பர் நேச்சுரல் அட்மாஸ்பியரில் நாங்கள் இருக்கிறோம். ஆகாமிய கூடாரங்களில் இருப்பதை பார்க்கலாம், தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் சொல்லும். ஒரே நாள் நல்லது, இந்த நாளை அமிதமாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், ஆசி வைத்திருக்கிறீர். ராப்சர் வரும் வரைக்கும் எங்களுக்கு இவ்விதமான நல்ல சூழ்நிலை தருவீராக, எங்களுக்கு ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த்து தாரும், சுற்றுப்புற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி தருவீராக. விடுதலையோடு வந்து நாங்கள் ஆராதிக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு ஆராதிக்க வேண்டும், உம்முடைய வார்த்தையை பிடித்து கொண்டு செல்ல வேண்டும். அவ்விதமாக செல்லும் பொழுது நாங்கள் கேட்ட வார்த்தை, இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள், இந்த வெளிப்பாடான வார்த்தைகள் எங்களுடைய உள்ளத்திலே கிரியை செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அது எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் அது கொண்டு வரும், எங்களுக்கு கிருபையின் மேல் கிருபை அது தரும் என்று அறிந்திருக்கிறோம். நீரே அந்த வெளிப்பாடாக இருக்கிறேன் கர்த்தாவே. நாங்கள் அதை பற்றி கொள்ளும் பொழுது அது எங்களை பாதுகாக்கும், எங்களை அது தழுவிக்கொள்ளும், எங்களை அது ஆசீர்வதிக்கும் என்று அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலே கேட்ட வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும், வழி நடத்தட்டும், பாதுகாக்கட்டும் கர்த்தாவே. இறக்கமாயிரும். இந்த பந்தியில் பங்கு பெற்ற அனைவரையும் ஆசீர்வதியும். ஒருவேளை சிலர் பங்கு பெறாமல் போகலாம், அவளுக்கு நல்ல ஹெல்த் தருவீராக, தடைகளை அப்புறப்படுத்தி நல்ல சூழ்நிலையை தருவீராக. இன்னும் யார் யாரை நியமித்தீரோ கதவு அடைபடுவதற்கு முன்னதாக அவர்கள் உள்ளே வர உதவி செய்யும். ராப்சருக்கென்று ஒரு கூட்டமான மக்களை இங்கே ஆயத்தப்படுத்தும். மகிமையிலே நாங்கள் உம்மை சந்திக்கத்தக்கதாக, உம்முடைய பிள்ளைகளை சந்திப்பதுக்கு இந்த பந்தி எங்களை ஆயத்தப்படுத்தும். இந்த முதல் வாரத்திலே இந்த நாங்கள் பந்தியை பெற்றிருக்கிறோம், பந்தியில் பங்கு பெற்றிருக்கிறோம். புதிய பலத்தோடு, புதிய கிருபையோடு கூட இந்த புதிய மாதத்தை நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த பந்தி எங்களை பலப்படுத்தட்டும், பாதுகாக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமீன்.